மீண்டும் அப்துல் ஹமீத் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் சஞ்சய்.
உங்களை பலர் நேர்கண்டிருக்கிறார்கள். அந்த நேர்காணலை சிலவற்றை எல்லாவற்றையும் என்று நான் சொல்ல முடியாது, இந்த நேர்காணலுக்காக நான் ஆராய்ந்திருக்கிறேன். ஆனால் யாரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேட்டதாக தெரியவில்லை.
சரி,
உங்களை அழைத்து வரும்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த நேர்காணலில் நான் கேட்கக்கூடாதவை என்று ஏதாவது இருக்கிறதா என்று. நீங்கள் எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவும் கேட்கலாம் என்று கூறினீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, நீங்கள் 41 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறீர்கள், அவரை எங்கு சந்தித்தீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சற்று சொல்லுங்கள்.
அதை பற்றி ஆழமாக சொல்லாவிட்டாலும் கூட, இது போன்ற பொது வாழ்க்கையிலேயே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்களை பற்றிய தனிப்பட்ட விடயங்களை அறிய நேயர்கள் ஆவலாக இருப்பார்கள் என்ற நீதிக்கோப்ப நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே வறுமை கோட்டுக்கும் கீழே, மின்சார வசதி கூட இல்லாத தலைநகரிலே ஒரு குக்கிராமம் போன்ற ஒரு பகுதியிலே பிறந்து வளர்ந்தவன். அடுத்த வேளை உணவு என்பது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருந்ததே அன்றி, வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் வளர்ந்தேன். வானொலி வாழ்க்கையும் கூட அப்படித்தான் அமைந்தது. பல பேட்டிகளில் சொல்லியிருக்கின்றேன். வானொலி பெட்டியை கூட நான் பார்த்ததில்லை. 60ஆம் ஆண்டு தான் எங்கள் பகுதியிலே ஒரு வானொலி பெட்டியை ஒருவர் கொண்டு வந்து, மின் கலத்தால் இயங்கக்கூடிய வானொலி பெட்டி. அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே சிறுவர் மலர் நிகழ்ச்சி கேட்டேன். அந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சிக்கு ஒரு தபால் அட்டை 2% செலவழித்து போட்டு அதில் என் பெயர் உச்சரிக்கப்பட்டதுமே நான் தரையிலிருந்து வானை நோக்கி எம்பி குதித்ததெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அதன் பிறகு அந்த வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை நேரடி, அப்போது எல்லா நிகழ்ச்சியும் நேரடி ஒலிபரப்பு பதிவு செய்யும் முறையில்லை, சிறுவர் மலர் நிகழ்ச்சி கூட. அதனை மாதத்தின் 4வது வாரத்திலே சில மருமக்களை அழைப்பார்கள், நேரில் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். என்னுடைய பள்ளி தோழனுக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது அவனிடம் கெஞ்சி கூத்தாடி அவனோடு ஒட்டி கொண்டு போனேன். வாசலில் காவலர்கள் திருப்பி அனுப்பினால் நீ போக வேண்டும் என்ற நிபந்தனையோடு என்னை அழைத்து சென்றான். அங்கே போன போது நேரடி ஒலிபரப்பு என்பதால் 2 தினங்கள் முன்பதாக ஒத்திகை பார்க்கப்பட்டு, கடுமையான ஒத்திகை பார்க்கப்பட்டுத்தான் ஒலிபரப்பு நடக்கும். ஒத்திகைக்கு வந்த ஒரு மருமகன், ஒரு சிறுவன் அன்று வரவில்லை. தொடர் நாடகம், அவன் ஏற்க வேண்டிய பாத்திரத்தை தவிர்க்கவும் முடியாது என்ற வகையில் வந்திருப்பவர்களை குரல் பரிசோதனை செய்வோம் என்று அந்த 5 பேரிலே என்னுடைய குரலை, நான் ஏற்கனவே பள்ளியில் கலை விழாக்களில் நாடகங்கள் நடித்தவன் என்பதால் எந்த விதமான கூச்சம் எதுவுமே இருக்கவில்லை, சிறப்பாக செய்ததால் அடுத்த வாரமும் வாருங்கோ தம்பி என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வாரமும் போன போது அந்த ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் நடித்த அந்த சிறுவன் மருமகன் வந்திருந்தார். மாமா சொல்லிவிட்டார், இல்லை தம்பி நீங்கள் கடிதம் வாசிங்க என்று இவர் நடிக்கட்டும் என்று என்னிடமே தந்து, அவன் முகத்தை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவன் என் மீது வஞ்சம் கொள்வான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை திருப்பு முனைகளுக்கும் தோள் தந்து துணையாக நின்ற அந்த தோழன் வேறு யாருமல்ல, என்னால் வாய்ப்பை அன்று சிறுவர் மலரில் இழந்தவர், பின்னாளில் என் உடன்பிறவா சகோதரனாக, என்னால் மறக்க முடியாத என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக விளங்கிய மரிக்கார் எஸ் ராம்தாஸ் அவர்கள். இப்படி எதுவுமே எதிர்பாராமல், சிறுவர் மலருக்கு வந்ததை எதிர்பாராமல், அதன் பிறகு இளைஞ மன்றம், அதன் பிறகு சன்மானம் பெறக்கூடிய வானொலி கலைஞராக தெரிவானேன். அறிவிப்பாளராகவேன் என்று கூட நினைக்கவில்லை. ஒரு நாள் மூத்த ஒலிபரப்பாளர் திரு வேணான சிவஞானம் அவர்கள் வந்து, நீ அப்ளை பண்ண இல்லையடா என்று கேட்டார். நான் போங்க மாமா, பகடி பண்ணாதீங்கோ என்று முதுகில் 2 தட்டு தட்டி ஒரு வெள்ளை பேப்பரை கொண்டு வந்து அவரே என்னை எழுத வைத்து நிர்வாக பதிலே கொடுத்து, சரி திரைக்கு பின்னால் தானே நாம் குரல் கொடுக்கப் போகின்றோம், அப்போது நடுவர்கள் மறுபக்கம் இருப்பார்கள், வேடிக்கையாக போனேன். அப்போது கூட நான் கட்டை கழிசானோடு தான் போயிருந்தேன். அதை கூட ஆனந்த விகடன் பத்திரிகையில் தலைப்பாக போட்டிருந்தார்கள் ஒரு முறை என்னை நேர்கண்ட போது. இப்படி ஒவ்வொன்றும் எதிர்பாராமல் நடந்து அறிவிப்பாளனாக வந்து, வயதில் மிக குறைந்த முதல் அறிவிப்பாளன் 18 வயதிலேயே, அதன் பிறகு செய்தி வாசிப்பாளனாக பரிணமித்து பல துறைகளிலும் வானொலியின் பல்துறை அம்சங்களையும் தெரிந்து கொள்ள, அத்தனையும் பண்டிதனாக அல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. இப்படி இருக்கும் பொழுது நிறைய நேயர்களும் எனக்கு அமைந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது என்னுடைய தாய். என்னை வறுமை கூட்டுக்கு கீழே வாழ்ந்த நிலையிலும் கூட என்னை வளர்த்த அன்னைக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று, அவர்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் அறிவிப்பாளனாகி ஒரு 6 மாதத்துக்குள் அவரை இழந்து விட்டேன். அந்த இழப்பு எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆகவே அந்த இல்லத்தில் வாழவும் எனக்கு பிடிக்கவில்லை. அப்போது நான் அங்கிருந்து வெளியேறி சிறிது காலம் நண்பர் ராம்தாஸின் இல்லத்தில் வாழ்ந்தேன். வெவ்வேறு இடங்களில் நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் பாசத்துக்காக ஏங்கிய அந்த காலத்திலே இந்த குடும்பத்தினரின் மனைவியின் குடும்பத்தினர் எனக்கு வழக்கமானார்கள். ஆகவே நான் அடிக்கடி அங்கே செல்ல ஆரம்பித்தேன். காதல் என்று சொல்ல முடியாது, ஆனால் அதையும் தாண்டிய ஒரு பாசம். அவர்களுடைய பெற்றோர்களிலிருந்து அந்த இல்லத்திலிருந்தவர்கள் எல்லோரும் என்னிடம் காட்டினார்கள். அது ஒரு சரணாலயமாக எனக்கு இருந்தது. அவர்களோடு பழக ஆரம்பித்த நீண்ட காலத்துக்கு பிறகு எங்கள் இருவருக்குள் இருக்கும் இந்த உறவை சிலர் வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இது காதலா இருக்குமோ என்ற கேள்விக்குறி எழுப்பப்பட்ட போது, அப்படி இருந்தால்தான் என்ன என்று முதலின் மனைவி தீர்மானித்தார். என்னுடைய
இது 70களின் ஆரம்பமோ
75 ஆண்டுதான் நான் திருமணம் செய்தேன். அப்படி இருந்தால் தான் என்ன என்று அவர் கேட்டார். நானும் அதற்கு உடன்பட்டேன். என் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வது போல் அப்படியான ஒரு தாரம் அமைய வேண்டுமென்றால் இவர்தான் அவராக இருக்க முடியும் என்று எனக்குள்ளும் ஒரு முடிவு வந்து, எங்களுடைய முடிவை பெற்றோர்களும் என்னுடைய திருமணம் ஒரு கலப்பு திருமணம், மாற்று மதமாக இருந்தாலும் கூட அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், என்னை நீண்ட காலமாக பார்த்து என்னுடைய விழுமியங்கள் பேணும் பண்பை அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட என்னுடைய மனைவியின் தந்தை, இருவரும் இரண்டு தோணிகளில் பயணம் செய்ய முடியாது, ஆகவே நீங்கள் மக்கள் அறிந்த ஒரு ஒளிபரப்பாளராக இருப்பதால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் என் மகள் உங்கள் மதத்துக்கு வந்து உங்களோடு ஒற்றுமையாக
அவராகவே சொன்னார்.
அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி ஒரு தந்தை என்றுதான் நான் அவரை மதிப்பேன். அதன் பிறகு நாம் திருமணம் செய்தோம். திருமணம் செய்த பிறகு நாம் ஒரு அவர்கள் மிக செல்வ சிறப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் கூட நான் ஒரு உண்டு குடித்தனம் என்று சொல்லக்கூடிய தனி ஒரு சிறு வீட்டிலே நான் சென்று வாழ தலைப்பட்ட போது அவர் மகிழ்ச்சியோடு வந்து என்னுடைய வாழ்க்கையை பங்கிட்டு கொண்டார். நாம் தனியாகத்தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஒரே ஒரு குழந்தை, அது போதும் என்று தீர்மானித்தோம். மூன்று பேர் சேர்ந்த மகிழ்ச்சியான குடும்பம். இன்று வரை நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் மாமா மாமி இருவரையும் கூட நானே நீண்ட காலம் பராமரித்து வந்தேன். என் மனைவியின் தந்தை 5 முன்பு காலமானார். இப்போது என் மனைவியின் தாயாரையும் கூட நாம் தான் வீட்டில் வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவுதான் என்னுடைய குடும்பம்.
நீங்கள் அவர் மதம் மாறினார் என்று கூறினீர்கள் உங்கள் துணைவியார், ஆனால் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை.
பெயரையும் மாற்றிக்கொண்டார்.
அப்படியா?
ஆமாம். நீங்கள் கேள்வி கேட்கும் போதே உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகம் எனக்கு புரிகிறது. வானொலியிலே விசாலாட்சி ஹமீடு என்று ஒரு வானொலி கலைஞர் இருந்தார். அவர் என்னை விட அதிகம் வயது மூத்தவர். ஆனால் அறிவிப்பு பணியில் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் அவர் இணைந்தார். நான் கென்றேன் 75 தான் அவர் பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்தார். ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் என்னுடைய திருமணம் நடந்தது. அது கலப்பு திருமணம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். உடனே அதற்கும் இதற்கும் முடிச்சு போட்டு விட்டார்கள். அவரும் திருமணமான பிறகும் கூட தந்தையின் பெயரையோடு தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது விசாலாட்சி குகதாசன் என்ற பெயரிலே தான் அவருக்கும். என்ன காரணத்தாலோ வர்த்தக சேவையில் பகுதி நேர அறிவிப்பாளராக வந்த பிறகு திடீரென்று அவர் விசாலாட்சி ஹமீத் என்று குறிப்பிடும் பொழுது அவரும் திடீரென்று பிரபலமானார். இந்த ஹமீர் என்ற பெயர் இணைந்ததால் அதை விரும்பித்தானதை செய்தாரோ தெரியவில்லை. ஆனாலும் கூட எனக்கு இப்படியான சங்கடங்கள், குறிப்பாக மதவாதிகள் என்னை கண்டிக்கக்கூடிய ஒரு காலம் கூட வந்தது. ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. இப்போது இந்த உண்மையை மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டி ஏற்பட்டதால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் கூட அந்த சந்தேகம் விலகி இருக்கும் என்று நம்புகிறேன்.
இறுதியாக, 50 ஒலிபரப்பு துறையில் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். இந்த 50 எப்பாவது ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் இன்று வேலைக்கு போக மனம் விரும்பவில்லை என்று நினைத்திருக்கிறீர்களா?
நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு உள்ள கெட்ட பழக்கம் நித்திரைக்கு அடிமை ஆவது. அந்த நாளிலே அதிகாலை ஒலிபரப்புக்கு போக வேண்டும் என்றால் காலை 3 எழுந்து தயாராக வேண்டும். 4 வாகனம் வந்துவிடும். அந்த வாகனம் வந்து ஒலி எழுப்ப ஆரம்பித்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு. அப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் நான் கற்பனை செய்வேன், ஒரு காலம் வராதா, இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து நான் வானொலி நிலையத்துக்கே போக வேண்டிய தேவையில்லை, படுத்த படுக்கையிலேயே அம்மா தட்டி எழுப்பியதும் பக்கத்தில் ஒளிவாங்கியிருக்கும் நான் படுத்த படுக்கையிலேயே வணக்கம் நேர்களே என்று அவர்களை விழித்து நிகழ்ச்சிகளை நான் நடத்த ஒலிபரப்பு உதவியாளர் நிலைய கலையகத்திலிருந்து பாடல்களை ஒலிபரப்ப வேண்டும், ஒலிநாடாவை இயக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்வேன். ஆனால் இன்று அப்படி ஒரு காலம் வந்திருக்கிறது. நான் வீட்டிலிருந்தே இது போன்ற ஒரு ஒலிபரப்பை நடத்தக்கூடிய ஒரு காலம் மலர்ந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அதிக பொழுதுகளை வானொலி நிலையத்தில்தான் நான் கழித்திருக்கின்றேன். அறிவிப்பாளனாகி முதல் இரண்டு தசாப்தங்களும் அது போன்ற ஒரு பொன்னான காலம் அதற்கு பிறகு வரவே இல்லை. கடைசி 12 ஆண்டுகளில் பல அரசியல் தலையீடுகள், ஒலிபரப்பு துறைக்கு பொருத்தமில்லாதவர்கள் அல்லது பொறாமை உணர்வு கொண்டவர்கள், ஆற்றல் இன்மையால் அந்த ஆற்றாமையால் மற்றவர்களை அழிக்க நினைத்தவர்கள் என்று அந்த சூழல் உருவான போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. வானொலி ஒலிபரப்பை நேசித்தேன், ஆனால் அந்த வானொலி நிலையத்தை விட்டு வெளியில் போக வேண்டும் என்ற உந்துதல் வந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இனி பொறுக்க முடியாது என்று தீர்மானித்து பதவியை துறந்தேன். சுதந்திர பறவையாக வெளியில் வந்தேன். எந்த விதமான திட்டமும் அன்று இருக்கவில்லை. ஆனால் ஒரு வாசல் மூடி மறு வாசல் வைப்பான் இறைவன் என்பது அன்றே நிரூபணமாகியது. நான் பதவியை துறந்துவிட்டு வீட்டுக்கு வந்து 2 மணி நேரத்திலேயே கதே பசிபிக் என்ற விமான நிறுவனத்திலிருந்து அழைத்தார்கள். எங்களுடைய விமானத்தில் அறிவிப்புகளை நாம் பதிவு செய்து ஒலிபரப்ப முடிவு செய்திருக்கிறோம், அதுக்கு உங்கள் குரல் வேண்டும் என்றார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக பெண் குரல் தானே வேண்டும். இல்லை இல்லை, நாம் ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறோம், அதில் உங்கள் குரல் வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட மார்க்கமாக, அதாவது கனடாவில் இருந்து ஹாங்காங், பேங்காக், கொழும்பு வரும் பாதையிலே என்னுடைய குரல் வேண்டும் என்று சொன்னார்கள். கேன் யூ ஃப்ளை டு நைட் என்று கேட்டார்கள். நான் வானொலி நிலையத்தில் பணியாற்றுவதாக இருந்தால் அதுக்கு அனுமதி பெற 3 மாதங்கள் எடுக்கும். உடனடியே நான் இணங்கினேன். அடுத்த நாள் அதிகாலையில் நான் புறப்பட்டு அங்கே சென்றேன். 22 நிமிடம் ஹாங்காங் சென்று அந்த குரலை பதிவு செய்தேன். அந்த 22 நிமிடத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம், நான் 3 ஆண்டுகள் வானொலியில் பணியாற்றினால் என்ன சம்பளம் கிடைத்திருக்குமோ அது எனக்கு வழங்கப்பட்டது. அப்போது இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அதை தொடர்ந்து ஒரு வாசல் அல்ல, பல வாசல்கள் திறந்தன. இன்று வரை நான் நாடோடியாக வாழ்ந்தாலும் கூட கையெந்தும் நிலை இல்லாமல் தன்னிறைவு கொண்ட ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடியதாக இறைவன் அருளால் கிடைத்திருக்கிறது.
மிக நீண்ட நேரம், மிக பொறுமையாக பல கேள்விகளுக்கு மிக ஆழமான பதில்களை தந்திருக்கிறீர்கள். எமது நேர்கள் சார்பாகவும் எமது வானொலி சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி.
நன்றி. எனக்கு உங்களுடைய செவ்வியை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் கூட இதே முறையைத்தான் கையாளுவேன். யாரை சந்திக்கப் போகின்றோமோ அவரிடம் இந்தெந்த கேள்விகளை கேட்கப் போகின்றோமோ என்று நாம் சொல்வதில்லை. அப்படி சொல்லிவிட்டால் அது செயற்கையாக அமைந்துவிடும். இயல்பாக அமைய வேண்டுமென்றால் இப்படித்தான் கேள்விகளை கேட்க நானும் இயல்பாக மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு செவ்வியாக இது அமைந்தது. இந்த செவ்வியை அமைத்த உங்களுக்கும், SBS ஒலிபரப்பு துறைக்கு பொறுப்பாக இருக்கும் திரு ரேமன் செல்வராஜ் அவர்களுக்கும், இவ்வளவு நேரமும் இந்த செவியை செவிமடுத்த அன்பு நெஞ்சங்களே, நேர்களே, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. திரு சஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.